வணக்கம் மாணவர்களே,
உவா குருகுலம் நிகழ்ச்சியில் இன்று தரம் 6 வரலாறு பாடத்தை கற்பிக்கும் நான் ஹப்புத்தொலை தமிழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியரான சுப்பிரமணியம் தர்மசீலன். வரலாறு ஓர் அறிமுகம் என்னும் பாடத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விடயங்கள், வரலாறு என்றால் என்ன, எவ்வாறு வரலாற்றை கற்பது, வரலாற்றை கற்பதன் மூலம் பெரும் பயன்கள் யாவை, வரலாற்று காலத்தை அளவிடுவது எவ்வாறு. அதாவது இந்த வரலாறு பாடம் என்பது தரம் 6 இருந்து தான் உங்களுக்கு ஆரம்பமாகுது. இந்த பாடம் வந்து வரலாறு பாடத்தின் அடிப்படையான ஒரு பாட அழகாக கொள்ளப்படுகிறது. இன்று மாணவர்களை நம்ம பார்ப்போம். இதுல முதலாவது விஷயம், வரலாறு என்றால் என்ன. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பாடத்தை கற்கும் போது ஒரு வினா ஒன்று எழும்பும், ஏன் இந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், வரலாறுனா என்ன, இதில் உள்ள முக்கியமான விடயங்கள் என்ன போன்ற நிறைய வினாக்கள் வரும் தரம் 6 மாணவர்களுக்கு. அதாவது மனிதன் வந்து நீண்ட காலமாக பூமியில் வாழ்ந்து வருகிறான், அவன் அந்த நீண்ட காலத்தில் உலகின் பல்வேறு பிரதேசங்களிலும் வாழ்ந்துள்ளான். அவ்வாறு வாழ்வதற்கு தகுந்த முறையில் அவன் சூழலை அமைத்து கொண்டான். அவர்கள் ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்ந்தனர், தனித்தனியாக வாழ்ந்தனர் போன்ற விடயங்கள்லாம் காணப்படுகிறது. இவ்வாறான நிகழ்வுகளை விளக்கும் கதையே வரலாறு எனப்படும். அதாவது வரலாறு என்றால் என்ன, வரலாற்றின் தந்தை ஹெரடோரஸ் அவருடைய பாட புத்தகங்களில் இதுக்கான விடை இல்ல. ஹெரடோரஸ் அதாவது வரலாற்றின் தந்தை, வரலாறு பாடத்தின் தந்தை அல்லது வரலாற்றின் தந்தை எனவும் நாங்கள் குறிப்பிடலாம். ஹெரடோரஸ் என்பவர் தான் குறிப்பிடப்படுகிறார். இதே மாதிரி வரலாறு என்பதற்கு ஒரு வரைவிலக்கணம் ஒன்று தேவையா இல்லையா. அதாவது இறந்த கால நிகழ்வுகளை பற்றி கற்கும் பாட அழகாக குறிப்பிடப்படுவது வரலாறு எனப்படும். இப்ப உங்களுக்கெல்லாம் ஒரு வரலாறு இருக்கும், நீங்களாம் தரம் 6 மாணவர்கள் என்ற ரீதியில உங்களுடைய சிறு வயது முதல் இன்று தரம் 6 11 வயது உங்களுக்கு, இந்த 11 வருட காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில நடந்த முக்கியமான விடயங்கள், அதாவது ஏற்கனவே நடந்த விடயங்கள் பத்திய விடயங்களை தான் சொல்றோம் வரலாறு என சொல்றோம். அதாவது ஒரு வயதுல நீங்கள் இப்படி இருந்தீர்கள், 2 வயதுல எப்படி இருந்தீர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உங்களை பத்தி சொல்லுவாங்க, ஒரு விடயங்கள் சொல்லுவாங்க, நீ இவ்வளவு சுட்டி பையன், இவ்வளவு குழப்பம் பண்ணுவாய், சின்ன வயசுல நல்லா பாடுவாய் அப்படி, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து வரலாறு எனப்படும். உங்களுடைய சிறு வயது, உங்களுடைய புகைப்படங்கள், உங்களுடைய ஆக்கங்கள், முதலாம் வருட நீங்க தரம் 1 கற்கும் போது உங்களுடைய அப்பியாச கோப்பில நீங்க எழுதிய எழுத்துக்கள் எல்லாமே ஒரு வரலாற்று ஒரு மூலாதாரங்கள், முக்கியமான விடயங்கள். சிறு வயதுல நீங்க உடுத்திய உடைகள், சிறு வயதில் நீங்க பயன்படுத்திய விளையாட்டு பொருட்கள், அது எல்லாமே வரலாற்றில் உள்ளடங்குற ஒரு முக்கியமான விடயமாக நம்ம கொள்ளலாம். அந்த மாதிரி இறந்த காலத்தில் ஏற்கனவே நடந்த விடயங்களை பற்றி கூறும் கதைதான் வரலாறு எனப்படும். சுருங்க கூறின் முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பற்றிய தகவல்களை தேடி அறிந்து அவற்றை விளக்குவதே வரலாறு எனப்படும். முற்காலத்துல செய்த ஒரு விடயம் வந்து தற்காலத்திலையும் அது வந்து பயன்பாட்டுக்கு ஒரு முக்கியமான விடயமாக ஒரு காணப்படும். அதாவது எந்த ஒரு சமுதாயத்திலும் வாழும் அங்கத்தினர் குறிப்பிட்டதொரு வரலாற்று செயல்முறைக்கு உரியவராவர். ஆதலால் அவர்களும் அவர்கள் நுகரும் கலாசாரமும் வரலாறாகும் அப்படின்னு சொல்லலாம். நாம் நிகழ்காலத்தில் எதிர்நோக்கும் சில சமூக அரசியல் பிரச்சனைகளின் அடிப்படை எமது அண்மித்த வரலாற்றில் தான் காணப்படுகிறது. அவைகளை தெளிவாக விளங்கிக் கொள்வதன் மூலம் வரலாற்று கோலத்தை பற்றி சரியாக எம்மால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிகழ்கால பிரச்சனைகளை சரியாக விளங்கிக் கொள்வதன் மூலம் சிக்கல்களை தீர்ப்பதற்கு தேவையான அனுபவத்தை அதன் மூலம் பெறக்கூடியதாக இருக்கும். இதனாலேயே ஒருவர் வரலாற்றை கற்க வேண்டியது அவசியமாகும். இப்ப விளங்கிக் கொள்ளும், நிகழ்காலத்தில் நடக்கிற விடயங்களுக்கு ஏற்கனவே இறந்த கால விடயங்களின் மூலம் ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வதுதான் வரலாறு எனப்படும். வரலாற்றை எவ்வாறு கற்பது, இரண்டாவது வினாவுக்கு நம்ம போவோம். எவ்வாறு வரலாற்றை கற்பது, உங்களுடைய பாட புத்தகங்கள் இவ்வாறு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. எவ்வாறு வரலாற்றை கற்பது, நாம் இறந்த காலத்தில் வாழவில்லை, பழங்காலத்தில் வாழலை, முற்காலத்தில் வரல. கிறிஸ்துக்கு முன் இத்தனாம் நூற்றாண்டில் மகிந்த தேரர் இலங்கைக்கு வந்தார். அவரால் தேவநம்பி தேச மன்னன் மூலமாக பௌத்த மதம் இலங்கையில் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு ஒரு வரலாறு. ஆகவே இதை நமக்கு தெரியாது, நாம் பழங்காலத்தில் வாழலை, தேவநம்பி தேச மன்னனுடைய காலத்தில் வாழலை. நாம் வாழ்வது 2021 ஆறாம் மாதம் 29ஆம் தேதி. ஆகவே இப்போ இன்றைய சூழ்நிலையில் நம்ம முற்காலத்தில் நடந்த விடயங்களை எவ்வாறு அனுபவ ரீதியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத நான் இந்த பாடத்தின் மூலமாக பார்க்க இருக்கிறோம். எவ்வாறு வரலாற்றை கற்பது? நாம் பழங்காலத்தில் வாழவில்லை, அதனால அக்காலத்தில் நடந்தவைகள் பற்றி நமக்கு தெரியாது. சின்ன வயசுல இப்படித்தான் இருந்தீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பின் இதை பத்தி நீங்க யோசிக்கணும். எனது தாத்தாவின் தாயாரை, உங்களுடைய தாத்தாவுடைய பேர் என்ன, உங்க தாத்தாவுடைய தாத்தா அப்பாவின் பேர் என்ன, உங்களுடைய பாடசாலையின் வரலாறு, நீங்க பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விடயத்தை உங்களுக்கு தெரியாது. உங்களுடைய கிராமம், உங்களுடைய கிராமத்துக்கு வழங்கப்படும் பெயர், அந்த பெயர் வருவதற்கான காரணம், இப்படி நிறைய விடயங்கள், உங்களுடைய வாழ்க்கையுடன் தொடர்பட்ட விடயங்கள். நான் ஏற்கனவே இருந்த ஒரு வீடு, தற்போது ஒரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஏற்கனவே ஒரு கிராமத்தில் இருந்தீங்க, தற்போது நகரத்தை நோக்கி இடம்பெயர்ந்து வந்திருக்கீங்க, முற்காலத்தில் எப்படி இருந்தீங்க போன்ற விடயங்கள் எல்லாம் நமக்கு தெரியாத விடயங்கள். இப்போ உள்ள விடயங்கள் தான் நிகழ்காலத்தில் நடக்கும் சம்பவங்களை நாங்கள் அறிந்து வைத்துக் கொள்ளலாம். இவை அனைத்தும் வந்து உமது வாழ்க்கை வரலாற்றுடன் தொடர்புடையன. இவை பற்றி நீங்கள் எவ்வாறு அறிந்து கொள்வீர்கள்? இப்ப உங்களுடைய தாத்தாவுடைய அப்பாவின் பெயர் அப்படிங்கும் போது அதை யாரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கும் போது, எனது தாத்தாவின் தாயாரை பற்றி என் அப்பா கூறியுள்ளார், அப்பாவுக்கு தெரியும். இப்ப நீங்க சொல்லுவீங்க உங்களுடைய அப்பாவின் வரலாறு வந்து உங்களுக்கு பிறகு வர்ற சந்ததியினருக்கு நீங்க சொல்லுவீங்க. எனது பாடசாலை நிர்மாணிக்கப்பட்ட விதம் பற்றி பாடசாலை சஞ்சிகையின் கட்டுரை ஒன்றில் காணப்படும். ஒரு கிராமத்தை பத்தி அந்த பாடசாலை அதிபரோ அந்த ஊரில் உள்ள மூத்தவர்களோ விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது கடந்த காலத்தை பின்னோக்கி பார்த்து அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றை கற்றுக்கொள்ளல் வரலாறு கற்றலில் உள்ளடங்குற விஷயம். அதாவது இறந்த கால நிகழ்வுகளை நிகழ்காலத்தில் பயன்படுத்தி கொள்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இறந்த காலத்தில் ஏற்கனவே நடந்த விஷயங்களை அனுபவங்களாக மாற்றிக்கொள்ளல் அப்படின்னு சொல்லலாம். வரலாற்றை கற்கும் பொழுது உங்களுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்படும். எமது நாட்டு மன்னர்களின் சிம்மாசனங்கள் எவ்வாறானவை? பழங்காலத்தில் எமது நாட்டில் பயன்படுத்தப்பட்ட நாணயங்கள் யாவை? புராதன சிம்மாசனம் ஒன்று கொழும்பில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் காணப்படுது. பழைய நாணயங்கள் பலவற்றை நாம் அருங்காட்சியகத்தில் பார்த்திருக்கலாம். இப்ப அந்த மாதிரி நிறைய விடயங்கள் இருக்கு. ராசதானிகள் பற்றி சொல்லப்படுது. அனுராதபுரம், பொலனறுவை, தம்பதனியா, யாப்பகுவ, குருநாகல், கம்பளை, கோட்டை, கண்டி, இப்படி இந்த ராஜ்யங்கள்லாம் தோற்றம் பெற்ற விடயங்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பான ஆதாரங்களை எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பது? எவ்வாறு வரலாற்றை கற்றுக்கொள்வது? விஜயன் முதல் ஸ்ரீ விக்ரம ராஜசிங்க மன்னன் வரைக்குமான நடந்த விடயங்கள் என்ன போன்ற விடயங்கள் எல்லாமே இந்த வரலாற்றுல உள்ளடங்கும். தரம் 6 மாணவர்களாகிய நீங்கள் இந்த பாடத்தை இலகுவாக கற்பதற்கான ஒரு சூட்சும நுட்ப முறை ஒன்று உங்களுக்கு தாரு. அதாவது ஒரு பாடத்தை எடுத்த உடனே நீங்க இந்த வரலாறு பாடம் மற்ற பாடங்களை விட வேறுபட்ட முறையை தான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த பாடத்தின் தலைப்பை நீங்க போட்டோன்னே உங்களுக்கு இந்த பாடத்துக்கு கீழே வர சிறிய தலைப்புகள் ஒவ்வொன்றையும் உங்கள் பாடம் ஆரம்பிக்கும் போதே எழுதி வைத்துக் கொள்ளணும். எழுதி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பாடத்திலையும் இந்த பாடத்துல குறிப்பிட்டளவு புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான முறை இதுதான். அதாவது இந்த பாடத்துல உள்ள வரலாறு என்றால் என்ன, எவ்வாறு வரலாற்றை கற்பது, வரலாற்றை கற்பதன் மூலம் பெறும் பயன்கள் யாவை, வரலாற்று காலத்தை எவ்வாறு அளவிடுவது போன்ற விடயங்கள் எல்லாமே இந்த பாடத்துக்குள்ள உள்ளடங்கும் விடயங்கள் ஆகும். இந்த விடயங்களை கீழே தான் கேள்விகள் வரும். இந்த வினாக்களுக்கான விடைகளை நீங்கள் எடுக்கும் போது முதலாவது எந்த பாடத்திலிருந்து அந்த வினா வந்திருக்கிறது, அந்த பாடத்துல எந்த தலைப்பு கீழே வினா வந்திருக்கிறது, அந்த வினாவுக்கான விடை இதுதான் அப்படிங்கறத நீங்க அறிந்து வைத்துக் கொண்டுதான் விடை எழுதணும். வரலாறு ஏற்கனவே மாணவர்களே எழுதப்பட்டுள்ளது, புதிய வரலாறு ஒன்றை எழுதினா அது பிழையாகி விடும். ஆகவே நம்ம ஏ வரலாறு பாடத்தை இலகுவாக கற்பதற்கான நுட்பமுறை, முதலாவது பாடத்தலைப்பு, இரண்டாவது பாடத்தலைப்பு கீழே வரும் சிறு தலைப்புகள், அந்த தலைப்புகளுக்கு கீழே உள்ளடங்குற முக்கியமான விடயங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக ஒரு வினாவை நீங்கள் தெரிவு செய்தவுடன் அந்த வினா எந்த பாடத்திலிருந்து வந்திருக்கிறது, அந்த பாடத்தில் எந்த தலைப்பின் கீழே வந்திருக்கிறது, அந்த தலைப்பில் குறிப்பிடப்படுற விடயங்கள் என்ன, அதில் பொருத்தமான வினாவுக்கான விடை என்ன, இதை தான் நீங்கள் விடையாக எழுத வேண்டும். இல்லாவிட்டால் உங்களுக்கு இந்த வரலாறு பாடத்தை கற்றுக்கொள்வதில் மிகவும் நிறைய சிக்கல்கள் தோற்றம் பெறும். வரலாறு பற்றிய தகவல்களை வந்து மூத்தோரிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். முற்காலத்தில் இந்த மாதிரியான விடயங்கள் நடந்திருக்கு, உங்களோட வீட்டிலலாம் சொல்லுவாங்க. அப்போ முற்காலத்தில் இப்போ கொரோனா பற்றி நாங்கள் பேசிக் கொண்டிருக்கோம், அதாவது 100 வருடங்களுக்கு முன் இவ்வாறான ஒரு நிலை உலகில் காணப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுவும் ஒரு வரலாறு ரீதியான சம்பவமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முற்காலத்தில் எழுதப்பட்ட நூல்களின் மூலம் நாம் வரலாற்றை அறிந்து கொள்ளலாம், அல்லது முற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய பொருட்களில் தற்போது எஞ்சியிருப்பவர்களை வைத்து அறிந்து கொள்ளலாம் போன்ற விடயங்கள் இருக்கு. அப்போ உங்களுடைய வீட்டில் பழைய பொருட்கள் நிறைய இருக்கும், முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட, அதெல்லாம் வந்து வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடியதாக காணப்படும். இந்த இரு முறைகளையும் விட எமது மூத்தோர் கூறும் கதைகளில் இருந்தும் நாம் வரலாறு பற்றி அறிந்து கொள்ளலாம். வரலாறு பற்றிய அறிவனை பெற்றுக் கொள்வதற்கு உதவும் இவை அனைத்தையும் குறிப்பிடுவதற்கு பொதுவான பெயர் ஒன்று காணப்படுது, அந்த பெயர் தான் மூலாதாரங்கள். இப்ப உங்களுக்கான முதலாவது வினா, மூலாதாரங்கள் என்றால் என்ன? இந்த வினாவுக்கான விடையை எனது வாட்ஸ்அப் இலக்கமான 0676747823 ஆகிய இலக்கங்களுக்கு நீங்க தரலாம். இதுல நீங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம், மூலாதாரங்கள் என்றால் என்ன, மூலாதாரங்கள் என்றால் என்ன என்பதற்கு இலகுவான ஒரு வரைவிலக்கணம், வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய அனைத்துமே மூலாதாரங்கள் எனப்படும். வரலாற்றை அறிந்து கொள்ளக்கூடிய அனைவற்றையும் நாம் சொல்றோம் மூலாதாரங்கள் என குறிப்பிடுறோம். இந்த மூலாதாரங்களை இரு வகைப்படுத்தலாம், அதாவது இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள். அதாவது இலக்கிய மூலாதாரங்கள் அப்படிங்கும் போது பழைய நூல்கள், கர்ண பரம்பரை கதைகள் போன்ற விஷயங்கள், ஓலைச்சுவடிகள் போன்ற விடயங்களை நம்ம சொல்லலாம். இதே மாதிரி தொல்பொருள் மூலாதாரங்கள் அப்படிங்கும் போது புராதன கால பொருட்கள், கட்டிடங்கள், அவைகளின் சிதைவுகள், புராதன காலத்தில் பயன்படுத்தப்பட்டு எஞ்சியுள்ள வேறு பொருட்கள் மற்றும் சிற்பங்கள், சிலைகள், விகாரைகள், நாணயங்கள், செப்புத்தகடுகள், கல்வெட்டுக்கள் போன்ற விடயங்கள்லாம் தொல்பொருள் மூலாதாரங்களில் வரும். இந்த பாடம் தரம் 6 உள்ள முதலாவது பாடத்தின் தொடர்ச்சி தரம் 10 காணப்படுது, வரலாற்று மூலாதாரங்கள் எனும் பாடத்தில் காணப்படுது. ஆகவே இது ஒரு வரலாறு பாடத்தின் அடிப்படையான பாடமாக கொள்ளலாம் மாணவர்களே. இப்போ வரலாற்றை கற்பதன் மூலம், வரலாற்றை கற்பதற்கு உதவும் சில மூலாதாரங்கள் பற்றி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது வரலாற்று, இலங்கையின் வரலாற்றை கற்பதற்கு உதவும் சில மூலாதாரங்களை சொல்லலாம். அதுல இலக்கிய மூலாதாரங்கள் அப்படிங்கும் போது இலங்கையின் வரலாற்றை கூறும் மிகவும் பழமையான நூல் தீப வம்சம் ஆகும். இது கிறிஸ்துக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. இதை யார் எழுதினான்னு தெரியாது. இதுல உள்ள முக்கியமான விடயங்கள் வந்து புத்த பெருமானின் வருகை முதல் மகாசேன மன்னனின் ஆட்சி கால இறுதி வரை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த தீப வம்சத்தின் குறைபாடுகளை நீக்கும் முகமாக உருவாக்கப்பட்ட நூல்தான் மகாவம்சம். இது ஒரு இலக்கிய மூலாதாரமாக சொல்லலாம். இது ஒரு நூல். இது கிறிஸ்துக்கு பின் 5ஆம் அல்லது 6ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டது. அதாவது மகாவிகாரை, இந்த மகாவிகாரைங்கிறது அனுராதபுரத்தில் காணப்படுது. இந்த அனுராதபுரத்தில் மகாவிகாரையைச் சேர்ந்த மகானமா தேரரால் எழுதப்பட்டது. இதில் புத்தரினதும் பிரதான அரச வம்சத்தினதும் வரலாறு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதை வந்த மகாவம்சத்தை உரோம எழுத்துக்களில் எழுதியவர் வில்ஹெம் கைக்கர் என்பவர் எழுதியிருக்காரு. இந்த மகாவம்சம், தீப வம்சம் ஆகிய இரண்டு நூல்களை எழுதுவதற்கு அடிப்படையாக அமைந்த ஒரு விஷயம் ஒன்று காணப்படுமா இல்லையா, அதுக்காக உருவாக்கப்பட்ட நூல்கள், காணப்பட்ட நூல்கள், அதாவது மகாவம்சத்தையும் தீப வம்சத்தை எழுதுவதற்கு முதல்ல காணப்பட்ட நூல்களாக சிகல அட்டகதா, வினய அட்டகதா, உத்தர விகார அட்டகதா போன்ற நூல்கள் இந்த செல்வாக்கு காணப்படுது. இவை உரை நடை இலக்கியங்கள் என அழைக்கப்படுச்சா முற்காலத்தில். அதாவது இந்த மூன்று நூல்களையும் அடிப்படையாக கொண்டுதான் தீபவம்சங்கிற நூலும் மகாவம்சங்கிற நூலும் கொண்டு வரப்பட்டுச்சு. தீபவம்சத்தின் குறைபாடுகளை நீக்கும் முகமாக மகாவம்சங்கிற நூல் கொண்டு வரப்பட்டுச்சு. மகாவம்சத்தின் பாட்டுடை தலைவன், அதாவது ஹீரோ அப்படின்னு சொல்லலாம், அல்லது வீர காவிய தலைவனாக சித்தரிக்கப்படுபவன் துட்டகை முனு மன்னன் சித்தரிக்கப்படுகிறார். துட்டகாமினி அல்லது துட்டகை முனு மன்னன். இவருடைய தந்தையின் பெயர் காவன்திசன், தாயின் பெயர் விகாரமாதேவி போன்ற விடயங்கள்லாம் இருக்கு. நீங்க தரம் முதலாவது பாடத்துல இருக்கிறதுனால ஆறுல இதை தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ளும் போது வரலாறு பற்றிய நிறைய விடயங்களை நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக தொல்பொருள் மூலாதாரத்துக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்காங்க, பொலனறுவை கல்விகாரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல தொல்பொருள் மூலாதாரம் கிறிஸ்துக்கு பின் 12 நூற்றாண்டுல உருவாக்கப்பட்டது. முதலாம் பராக்கிரம பாகு மன்னனால இது கட்டுவிக்கப்பட்டதாக நிர்மாணிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இதுல. இலக்கிய மூலாதாரங்களுக்கு அதாவது பௌத்த சாசன வளர்ச்சி பற்றி எழுதப்பட்ட நூல் நிகாய சங்கர கை, இந்த நூல் எழுதினவர் தேவ ரக்ஷித விக்ரமபாகு அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்து ராஜாவளிய ஒவ்வொரு மன்னனும், அப்ப விஜய மன்னன் விஜயனா இருக்கட்டும், வளகம்பாவா இருக்கட்டும், தேவநம்பி திசனா இருக்கட்டும், முதலாம் விமல தர்ம சூரியனா இருக்கட்டும், எந்த மன்னனா இருந்தாலும் சரி, இலங்கையை ஆட்சி செய்த அனைத்து மன்னர்களின் வரலாறு அந்த நிகழ்காலத்துல எழுதப்பட்ட வரலாறுக்கு வழங்கப்படும் பெயர் தான் ராஜாவளிய. ஒரு ராஜா எப்படி இருந்தார், அவர் எந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்தார், அவர் என்னென்ன விடயங்களை செய்தார் போன்ற விடயங்கள் ராஜாவளிய எனும் நூலில உள்வாங்கப்பட்டிருக்கும். இந்த ராஜாவளிங்கிற நூல் இல்ல இந்த மாதிரியான விடயங்கள் காணப்படுது. அதே மாதிரி இந்த தூது காவியங்கள், புகழ் காவியங்கள், போர்காவியங்கள் போன்ற விடயங்கள்லாம் காணப்படுது. ஒவ்வொரு மன்னர்களும் தனது பேருக்கு முதல் அடைமொழியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கீர்த்தி ஸ்ரீ நிசங்க மல்லன் மற்றும் முதலாம் காசியப்பன், சீகிரியாவை நிர்மாணித்த முதலாம் காசியப்ப மன்னன், காசியப்பன்ல 6-7 காசியப்பன் மன்னர்கள் இருக்காங்க. நம்ம மாணவர்கள்ட்ட கேட்டா காசியப்பன்ங்கிற வார்த்தை தான் வருகிறது. எந்த எத்தனையாவது காசியப்பன், முதலாவதா இரண்டாவதா போன்ற விடயங்கள் இருக்கு. பூனேகபாகு மன்னர்கள்ல 7 பூனேகபாகு மன்னர்கள் இருக்காங்க. விஜயபாகுல 6 விஜயபாகு வரைக்கும் இருக்கிறாங்க. அப்படி ஒவ்வொரு மன்னர்களும் அவர்களுடைய புனைப்பெயராக ஏற்கனவே இருந்த மன்னர்களின் பெயர்களையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். விஜயபாகு, பூனேகபாகு, பராக்கிரம பாகு 8 வீர பராக்கிரம பாகு மன்னன் வரைக்கும் இருக்கு. அப்ப பராக்கிரம பாகு அப்படிங்கிறது ஒரு சின்ன விடயம் தான், அதன் தொடர்ச்சி நிறைய விடயங்கள் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம், அதாவது மகாவம்சத்தின் 2 பாகமாக சொல்லப்படுகிறது சூலவம்சம். இந்த மாதிரி ஒவ்வொரு நூல்களும் காலத்துக்கு காலம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. தம்பதனியார் ஆட்சிய காலப்பகுதியில 2 பராக்கிரம பாகு மன்னனுக்கு வழங்கப்பட்ட பெயர் கலிகால சாகித்ய சர்வஞ்ச பண்டித, அதாவது அந்த அப்படிப்பட்ட ஒரு தேர்ச்சி உடையவனாக காணப்பட்டிருக்கான் கல்வியில அப்படின்னு சொல்றாங்க. அவரால் உருவாக்கப்பட்டதுதான் கவி சிலுமினங்கிற நூல், அவருடைய காலப்பகுதியில எழுதப்பட்டது. மற்றும் அவருடைய அன்றாட நடவடிக்கைகள், 2 பராக்கிரம பாகு மன்னனின் அன்றாட நடவடிக்கைகள் பற்றி கூறும் நூல் கந்த உரு சிரித்த போன்ற விடயங்கள் நிறைய காணப்படுது. மற்றும் இந்த தூபிகள், அதாவது திசமகாராம தூபி, அதாவது புத்தரின் கீழ்ப்பள்ள வைத்து காவன்தீச மன்னனால கட்டப்பட்டதாக கிருந்தி கல்வெட்டுல சொல்லப்படுது. இது ஒரு தொல்பொருள் மூலாதாரமாக சொல்லலாம். மற்றும் இந்த துட்டையமுனு மன்னனை பத்தி இந்த மகாவம்சங்கள் நூல்ல 12 அத்தியாயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. 8 அத்தியாயங்கள்ல அவருடைய சமய நடவடிக்கையை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்க. துட்டையமுனு மன்னனால நிர்மாணிக்கப்பட்டது ருவன் வெளிசாய தாது கோபுரம், இதுலதான் இடிதாங்கி அதாவது வஜ்ரம்பட்ட அப்படிங்கிற இடிதாங்கி பொருத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த துட்டையமுனு மன்னன் அவருடைய சகோதரர்கள் ஆட்சி செய்தது, எல்லால மன்னன் தோற்கடிக்கப்பட்டது போன்ற நிறைய விடயங்கள் இதுல காணப்படுது. இலங்கையின் வரலாற்றுல இலங்கையில பௌத்த சாசனத்தின் பிக்குமாரோட பரம்பரை பரம்பரையாக பாடமாக்கி அதாவது நினைவுபடுத்தி கொண்டு வந்த விஷயம்தான் இந்த பிக்குகள் பற்றிய பிரமாண தீப் பிரபஞ்சம் அப்படின்னு சொல்றது. அதாவது தீக பானக்க, மஜ்ஜிம பானக்க, சுத்த பானக்க போன்றவர் வந்து புத்த பெருமானின்ட போதனைகளெல்லாம் பாடமாக்கிட்டு வந்தாங்களாம். அதையெல்லாம் ஒன்று சேர்த்து திரிபீடகம் என்கிற நூல் உருவாக்கப்பட்டது. இந்த நூலை உருவாக்கினவர் வந்து வளகம்பா மன்னன் காலத்துல அபேகிரி விகாரையில வாழ்ந்த பிக்குமார்கள் இணைந்து இதை செஞ்சிருக்கிறாங்க. சரியா, இப்ப இவ்வாறான விடயங்கள், நிறைய விடயங்கள் இதுல காணப்படுது. இப்ப நாம பார்க்க போறது வரலாற்றை கற்பதன் மூலம் பெறும் பயன்கள் யாவை போன்ற விடயங்க பார்க்க போறோம். முற்காலத்துல நிகழ்ந்தவை தற்போது முடிவுற்றுக்கு, ஏற்கனவே நடந்த ஒரு விஷயம் முடிஞ்சிருக்கு, அவை பற்றி கற்பதன் மூலம் பயன் இருக்கா? ஏன்பா பழைய கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க போன்ற விடயங்களை மாணவர்கள் கேட்பீங்க. ஏற்கனவே நடந்த விடயங்களை பத்தி நீங்க பேச வேணாம். நான் போன வகுப்புல தரம் ஐந்துல எத்தனாம் நிலை வந்தேன், வகுப்பில வகுப்பேற்றப்படவில்லையா, எவ்வளவு புள்ளிகள் பெற்றிருக்கேன் ஒரு பாடத்திலையும் போன்ற விடயங்கள்லாம் வந்து முற்காலத்தில் நடந்த விஷயங்கள், அதெல்லாம் பத்தி பாக்குறதுனால நன்மைகள் இருக்கா போன்ற வினாக்களிலும் இவ இதெல்லாம் ஏற்கனவே முற்காலத்தில் நிகழ்ந்தவை நடந்து முடிந்தவைகளாக இருப்பினும் அவற்றிலிருந்து நாம் பெறும் படிப்பினைகள் நிகழ்காலத்தை மேலும் பயனுள்ளதாக அமைத்து கொள்ள எமக்கு உதவியாக இருக்கும். ஏற்கனவே நாங்க ஏற்கனவே கணித பாடத்துல 30 புள்ளிகள் பெற்றிருந்தா, இந்த முறை நமக்கு மேலும் கற்பதன் மூலமாக 50 புள்ளிகளை பெறக்கூடியதாக இருக்கும். நம்மளுடைய கல்வி வளர்ச்சிக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு கூட நாம் சொல்லலாம். நாம் இதனை இலகுவான விளங்கிக் கொள்வதற்கான, அதாவது விவசாயத்தின் பொருட்டு இன்று பயன்படுத்தப்படும் கிருமி நாசினி ரசாயன உரம் என்பவற்றினால் சூழல் மாசடைதல் இன்று நாம் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனையாகும். முற்காலத்தில் வந்து இலங்கை கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்பட்டது. முதலாம் பராக்கிரமபாகு மன்னனுடைய காலத்துல இலங்கையிலிருந்து நெல் ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அதற்காக பல்வேறு துறைமுகங்கள், இலங்கையின் பல்வேறு துறைமுகங்களின் கப்பல்கள் வந்து தரித்து நின்றதாகவும் சொல்லப்படுகிறது. இப்ப கீழே தேசங்களின் தானிய களஞ்சியம் என அழைக்கப்பட்ட இலங்கையில தற்போது ரசாயன உரம் மற்றும் கிருமிநாசினிகளின் பயன்பாடு காணப்படுது. இப்ப நம்ம பாகம் இதற்கான காரணம் இலங்கையில் விவசாயம் சிறப்பான முறையில் நடைபெற்றது தான் முற்காலத்தில் காணப்பட்ட விஷயமாக இருக்கு. சுற்றாடல் மாசடைவதற்கான எவ்விதமான சான்றுகளும் முற்காலத்தில் காணப்படவில்லை. இம்முற்காலத்தில் மக்கள் சுற்றாடல் மாசடையாது விவசாயத்தை எவ்வாறு மேற்கொண்டனர் என்பதை அறிவதன் மூலம் தற்காலத்தில் மேற்கொள்ளப்படும் விவசாயத்தினால் ஏற்படும் சிக்கல்களை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை கண்டறிந்து கொள்ள முடியும். தற்காலத்தில் நாம் பார்க்கும் கேட்கும் விடயங்கள் நிகழ்வது எவ்வாறு என்பதனை விளங்கிக் கொள்வதற்கு வரலாற்றை பின்னோக்கி பார்த்தல் அவசியமாகும். தற்காலத்தில் வந்து ரசாயன பயன்பாட பத்தி பேசிக் கொண்டிருக்கும் இக்கால பகுதியில ஜனாதிபதி அவர்களாலையும் ரசாயன உர பயன்பாடு தடை செய்யப்பட்டு, அதாவது சுற்றாடல இயற்கை உரத்தை பயன்படுத்தி விவசாய செய்கை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் அவர் விடுத்திருக்கிறார். அப்ப எடுத்துக்காட்டாக நீங்கள் எழுதும் எழுத்து எவ்வாறு உருவாகுது, சின்ன வயசுல நீங்க ஆனா ஒண்ணு போட்டிருப்பீங்க, ஆனா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த எவ்வாறு உருவானது என்ற கேள்வி உங்களுக்கு வரும், ஏன் இதை நாங்க ஆனான்னு சொல்றோம் போன்ற விடயங்கள்லாம் வரும். உங்களது நண்பன் கிட்டயோ உங்களுடைய பெற்றோர்கிட்டயோ இது பற்றி நீங்க கேட்டிருக்கலாம். எழுத்துக்களின் வரலாற்றை வந்து நீங்கள் தேடி அறிய வேண்டும். இலங்கையின் எழுத்துக்களைக்கு 2250 ஆண்டுகள் அளவிலான வரலாறு உண்டு. முற்காலத்திலாம் பாலி மொழி தான் பயன்பாட்டில் இருந்து, சமஸ்கிருத மொழி மற்றும் ஏனைய கலப்பு மொழிகள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக மருவி நம்மளுடைய சூழலுக்கு ஏத்த மாதிரியான மொழிகள்லாம் உருவாக்கப்பட்டுச்சு. நாம் பேசுகின்ற மொழிகள் எவ்வாறு உருவானது போன்ற கேள்விகள் எல்லாம், ஏன் இதை மேசை ஒன்றுக்கு மனது ஏன் மேசைன்னு சொல்றோம், ஏன் இதை புத்தகம் என்று சொல்றோம் போன்ற விடயங்கள்லாம் இல்லை, ஏன் இதுக்கு இவ்வாறான ஒரு பெயர் வந்தது, இதுக்கு பின்னால ஒரு வரலாறு காணப்படுமா இல்லையா போன்ற விடயங்கள்லாம் காணப்படும். இவ்வாறு நாம் தற்போது தமிழ் மொழியில் பயன்படுத்தும் க என்ற எழுத்து இன்று எழுதப்படுவது போன்று எவ்வாறு படிப்படியாக முன்னேற்றம் அடைந்தது என்பதை வந்து நீங்க அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதற்காக நீங்க பாட புத்தகத்தின் துணையை நீங்க கொள்ளலாம். அதாவது எவ்வாறு ஒரு எழுத்து ஒன்று உருவாகுது, நீங்க சின்ன வயதுல எழுதின அப்பியாச கோப்பில எழுத்தின எழுத்துக்கும் தரம் 6 எழுதும் போது அதை விட அழகாகவும் எழுத முயற்சிப்பீர்கள். இவ்வாறான விடயங்கள்லாம் வந்து உங்களுடைய வரலாறோட சம்பந்தப்பட்ட விடயங்களாக காணப்படும். இப்ப உங்களுக்கு இரண்டாவது வினா, உங்களது உங்களுக்கு தெரிந்த விடயங்களை கொண்டு இலக்கிய ஆதாரங்களையும் தொல்பொருள் ஆதாரங்களையும் அட்டவணைப்படுத்துக. இந்த வினாவுக்கான விடைகளை வந்து நீங்கள் 0776-7747-823 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்கள் அனுப்பலாம். அல்லது உங்களுடைய வகுப்பாசிரியரையோ தொடர்பு கொண்டு இந்த வினாக்களுக்கான விடைகளை எழுதி இந்த விடைகளை பற்றி நீங்கள் வந்து சரிப்படுத்திக் கொள்ளலாம். உங்களுக்கு சரியான தகவல்களை பெற்றுக் கொள்வது இக்காலகட்டத்தில் மிகவும் முக்கியமான விடயமாக காணப்படுது. இப்ப நாம் பார்க்க போறோம் வரலாற்று காலத்தை எவ்வாறு அளவிடுவது. அப்ப நீங்கள் பிறந்த திகதி, உதாரணத்துக்கு நீங்கள் இத்தனையாம் ஆண்டு பிறந்தீர்கள் போன்ற விடயங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காலமாக காணப்படும். இப்ப என்னுடைய பிறந்த திகதி 1987 2 மாதம் 18 தேதி, இது வந்து எவ்வாறு, இது ஒரு வரலாற்றை அளவிடுவதற்கான ஒரு கால அளவு அப்படின்னு கூட சொல்லலாம். வரலாறு என்பது நீண்ட காலத்தை உள்ளடக்குவதால் அதனை சரியாக அளவிடுதல் வரலாற்றை கற்பதற்கு தேவையான முக்கியமான ஒரு விடயமாகும். வரலாற்றில் பல்வேறு நிகழ்வுகளை கால அடிப்படையில் அளவிடுவதற்கு பல்வேறு முறைகள் வழிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எளிமையான முறை அப்படின்னு சொல்லும் போது கிறிஸ்துக்கு முன், கிறிஸ்துக்கு பின், அதாவது கிறிஸ்துவின் தோற்றத்துக்கு முன் கிறிஸ்து, இந்த முறை வந்து கிறிஸ்துநாதரின் பிறப்பினை அடிப்படையாக கொண்டே கணிக்கப்படுகிறது. இப்ப பயன்படுத்த பயன்பாட்டில் உள்ள முறையாக சொல்லப்படுது. கிறிஸ்துக்கு பின் 2021 6 மாதம் 21 தேதி நாங்கள் இன்றைய நிலை அப்படின்னு பார்க்கலாம். இதே மாதிரி கிறிஸ்துநாதரின் பிறப்புக்கு முன்னரான காலம் கிறிஸ்துக்கு முன் என்றும், கிறிஸ்து பிறப்புக்கு பிற்பட்ட காலம் கிறிஸ்துக்கு பின் என்றும் அறிமுகமாக சொல்லப்படுகிறது. எடுத்துக்காட்டாக நாம் சொல்லலாம், மகிந்த தேரர் இலங்கைக்கு வருகை தந்தது கிறிஸ்து பிறப்புக்கு 250 ஆண்டுகளுக்கு முன்பாகும். எனவே அந்த நிகழ்வு கிறிஸ்துக்கு முன் 250 ஆண்டுகள் எனப்படுகிறது. மின்னேரியா குலத்தை கட்டுவித்த மகாசேன மன்னனின் ஆட்சியின் தொடக்கம் கிறிஸ்துக்கு பின் 274 ஆண்டுகளில் இருந்தாகும். இவை தவிர புத்த வருடம், சாலிவாகன சகாப்தம் என்ற முறைகளும் காலத்தை அளவிட பயன்படுத்தப்படுகின்றன. கட்டாயம் வரலாறு பாடத்தை கற்பிக்கும் போது, கற்றுக்கொள்ளும் போதும் கூட நீங்க இலகுவாக ஆண்டுகளையெல்லாம் ஒவ்வொரு பாட தலைப்பு கீழையும் எழுதி அதில் உள்ள முக்கியமான விடயங்களை குறித்து வைத்துக் கொள்ளுதல் வரலாறு பாடத்தை கற்பதற்கு மிகவும் இலகுவாகவும் இருக்கும். ஒவ்வொரு பாடத்திலையும் ஒவ்வொரு ஆண்டுகள் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். அந்த ஆண்டுகளையும் அந்த ஆண்டுகளுக்கு நடந்த முக்கியமான விடயங்களையும் எழுதி வைத்துக் கொள்வது வந்து உங்களுக்கு மேலும் வரலாறு பாடத்தை கற்பதற்கு இலகுவான ஒரு முறையாக நான் இதில் சொல்ல விரும்புகிறேன். முற்காலத்தில் வந்து இந்தியாவிலும் இலங்கையிலும் இம்முறை வழக்கில் காணப்பட்டது. எமது வீடுகளில் உள்ள பஞ்சாங்கம், பஞ்சாங்கங்களிலும் இவ்வாறு ஆண்டுகள் குறிப்பிடப்பட்டுள்ளமையை நீங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கும். இந்த முறை சில சந்தர்ப்பங்களில் தற்போதும் வரலாற்று ஆண்டுகளை கணிப்பிட பயன்படுத்தப்படுகிறது. உதாரணம், புத்த வருடமானது புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்த நாள் தொடக்கம் கணிக்கப்படுகிறது. புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்த வருடம் தொடர்பாக அறிஞர்களிடையே பல்வேறு கருத்துகள் நிலவுகின்ற போதும், பொதுவாக கிறிஸ்துக்கு முன் 544 ஆண்டுகளுக்கு முன்னர் என ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. சாலிவாகன சகாப்தம் இந்து நாட்காட்டிகளில் பிற்காலத்தில் தோன்றிய ஒன்றாகும். இது பத்தி சொன்னாங்க, மாயன் நாட்காட்டி பத்தி கொஞ்ச காலமாக பேசியிருந்தாங்க. 2000 உலகம் அழிந்துவிடும், மாயன் நாட்காட்டியில் எழுதப்படவில்லை போன்ற விடயங்கள்லாம் காணப்படுச்சு. இந்த மாதிரி இப்ப புத்த வருடம் பார்த்திருக்கோம், பஞ்சாங்கத்தை பத்தி பேசிருக்கோம், இப்ப பாக்குறோம் சாலிவாகன சகாப்தம் இந்து நாட்காட்டிகளில் முக்கியமான ஒரு விஷயத்தை காணப்படுது. இதற்கு முற்பட்ட இந்து நாட்காட்டி முறைகளும் இருக்கன. அவ்வகையில் கலியுக வருஷ நாட்காட்டி முறை ஒன்றாகும். சாலிவாகன சகாப்த முறை கிறிஸ்துக்கு பின் 78 ஆண்டு ஆரம்பமாகியது. இந்தியாவின் மேற்கு பிரதேசத்தை ஆட்சி செய்த கௌதமி புத்திர சதகர்ணி என்பவரால் சாகர்களை தோற்கடித்து அப்பிரதேசத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவரால் இந்த முறை தோற்றுவிக்கப்பட்டது. முஸ்லீம்கள், அப்ப ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு விஷயத்தை கையாளுறாங்க அப்படின்னு சொல்லலாம். முஸ்லிம்கள் தமது சமய விழாக்களை கொண்டாடுவதற்காக காலங்களை அளவிடும் முறையும் உண்டு. அது ஹஜ்ரி ஆண்டு எனப்படும். கிறிஸ்துக்கு பின் 622 ஆண்டுடன் இது ஆரம்பமாயிருக்கிறது. இஸ்லாமிய தலைவரான சமய தலைவரான முகமது நபி அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு சென்ற ஆண்டு அதுவாகும். அதாவது கிறிஸ்துக்கு பின் 622 ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது தொடர்பாக இவைகளை தவிர இலட்சக்கணக்கான பழமை வாய்ந்த வரலாற்றை அளவிடுவதற்கு விஞ்ஞான ஆய்வுக்கூடங்களில் நடாத்தப்படும் ஆய்வுகள் பலவும் காணப்படுது. அதாவது இலங்கையில நிலையான வாழ்வுக்கான ஆதாரமாக சொல்லப்படுறது வந்து உடரஞ்சா மடம் வீட்டை பத்தி சொல்லப்படுது. ரத்னபுரி மாவட்டத்தில் கொலம்பகே ஆற என்னும் இடத்தில் உள்ள பாடசாலைக்கு அருகில தான் இந்த வீடு காணப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. கிறிஸ்துக்கு முன் 1129 ஆண்டுல இலங்கையில வாழ்ந்த மனிதன் தனக்கு வாழ்வதற்கான நிலையான ஒரு வாழ்விடத்தை வீட்டை அமைத்ததற்கான ஆதாரமாக இதை நாங்க சொல்லலாம். தரம் 10 வரும்போது உங்களுக்கு இவ்வாறான விடயங்கள் நிறைய விடயங்கள் காணப்படுது. இப்ப பாப்போம் பூமிக்கு அடியில வந்து முட்காலத்துல இறந்த காலத்துல இருந்த நிறைய விடயங்கள் இந்த டைனோசோர்லாம் பத்தி சொல்லுவாங்க போன்ற விடயங்கள்லாம் காணப்படுது. முட்காலத்துல மம்தா போன்ற யானை இனங்கள்லாம் பத்தி சொல்லப்பட்டுச்சு, சரியா? அப்ப இவ்வாறான முட்காலத்துல இருந்த பயங்கரமான விலங்குகள் பத்தியும் சொல்லப்பட்டுச்சு. அந்த மாதிரியான உலகத்துல இருந்த விலங்குகள் கால சூழ்நிலையின் அடிப்படையில வந்து இறந்து போய் புதிய ஒரு பரிணாம வளர்ச்சியின் விளைவாக தோற்றம் பெற்றிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இத தொல்பொருள், அப்ப பூமிக்கடியில இருக்க எல்லாத்தையுமே நம்ம தொல்பொருள்னு சொல்லலாம். தொட்டுணரக்கூடியது பார்க்கலாம் போன்ற விடயங்கள் வந்து தொல்பொருட்கள், அதாவது எனப்படும் தொல்பொருள் அகழ்வுகளில் தரையின் கீழுள்ள பூமியின் கீழுள்ள மண்படைகளை காண முடியும். முற்காலத்தில் நடைபெற்ற பல்வேறு பற்ற நிகழ்வுகளுடன் தொடர்புடைய எளிதில் அழிவுறாத பல பொருட்கள் இவ்வாறான மண்படைகளில் அடங்கி இருக்கின்றன. பூமியின் மேல் பகுதியில் உள்ள படைகளில் அண்மை காலத்துக்குரியவையும் படிந்திருப்பதை காணலாம். அப்ப பூமி கடியில தோண்டும் போது ஏதாவது கிடைச்சினா முற்காலத்துல நடந்த விடயங்களை கொண்டு இது காணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முற்காலத்தில் இருந்தவற்ற பல வந்து புதையுண்டு காணப்படலாம். அவற்றின் அழிவுகள் எச்சங்கள் என்பன பூமியின் தரையின் கீழே காணப்படலாம். இவை வந்து கவனமாக அகழ்வு செய்வதன் மூலம் வரலாறு பற்றி அறியக்கூடியதாக காணப்படும். கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் என்பதன் அடிப்படையில் நடைபெற்ற முக்கிய வரலாற்று நிகழ்வுகளை பத்தி நம்ம பார்க்கலாம். இலங்கை சுதந்திரம் அடைந்தது கிறிஸ்துக்கு பின் 1948 ஆண்டு 2 மாதம் 4 தேதி ஐரோப்பிய வல்லரசு நாடாகிய பிரித்தானியாவிடமிருந்து, குடியேற்ற நாட்டிடமிருந்து சுதந்திரத்தை பெற்றுக்கொண்ட சுதந்திர காற்றை சுவாசித்த காலப்பகுதியாக சொல்லலாம். மகாசேன மன்னனின் ஆட்சியின் ஆரம்பம் கிறிஸ்துக்கு பின் 274. இவருடைய ஆட்சி காலம் பல்வேறு குழப்பங்கள் நிறைந்ததாக காணப்பட்டாலும் இவரால் நிர்மாணிக்கப்பட்ட மின்னேரியா குளம் அவரின் ஆட்சியை பற்றி விளக்கும் ஒரு ஆதாரமாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக அவரை மின்னேறி தெய்வம் என மக்களால் போற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வசப மன்னனின் ஆட்சியின் ஆரம்பம் வசப மன்னன் இளம்பகர்ண வம்சத்தின் முதல் மன்னன் ஆட்சியாளன் அப்படின்னு சொல்லலாம். இலங்கை ஆட்சி செய்த பரம்பரைகள்ல மௌரிய அரச வம்சம் தேவநம்பிய தேச மன்னனோட ஆரம்பிக்குது. அசோக சக்கரவர்த்தி, இந்தியாவின் அசோக சக்கரவர்த்தியின் மூலமாக பஞ்ச வஸ்துகளை கொண்டு முடிசூடி கொண்டு மௌரிய அரச பரம்பரையின் முதல் மன்னனாக இலங்கையில தேவநம்பிய தேச மன்னன் வராரு. அதுக்கடுத்து இளம்பகர்ண வம்சம், மானவர்ம வம்சம், நாயக்க வம்சம், நிறைய அரச வம்சங்கள் இலங்கையை ஆட்சி செய்ததற்கான ஆதாரங்கள் காணப்படுது. நம்ம பார்க்கலாம். வசப மன்னன் இளம்பகர்ண வம்சத்தின் முதல் ஆட்சியாளன் கிறிஸ்துக்கு பின் 67 அவர் ஆட்சிக்கு வராரு. இயேசு கிறிஸ்துநாதரின் பிறப்பு கிறிஸ்துக்கு பின் முதலாம் நூற்றாண்டில் ஆரம்பமாகிறது. புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்தது கிறிஸ்துக்கு முன் 544. புத்த பெருமான ஒரு அரச பரம்பரையைச் சேர்ந்தவராக காணப்படுறாரு. அவர் வந்து அரச மாளிகையிலே வாழ்ந்து வர்றாரு. ஒரு காலத்தில் அவர் என்ன செய்யறாரு, நாம கொஞ்சம் வெளியில போய் பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆட்சி பிரதேசத்தை நோக்கி போறார். இவர் போய் பார்க்கும்போது இறந்து சென்ற ஒரு மனிதண்ட உடலை தூக்கி கொண்டு போறாங்க. நோய்வாய்ப்பட்டவர், அதாவது உடல்கள்லாம் மெலிந்து தேக ஆரோக்கியம் குன்றியவர்கள், அப்படி பல்வேறு விடயங்கள், நல்ல விடயங்களை பார்க்கிறாரு. அதாவது அதெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய மனநிலையில ஏற்பட்ட மாற்றத்தின் விளைவாக தோற்றம் பெற்றதாகவும் வரலாறுகள்ல கூறப்பட்டிருக்கு. இவர் வந்து நேத்ரா நதிக்கரையில் தனது முடியை காணிக்கையாக்கிவிட்டு துறவரம் பூண்டதாகவும், இதன் மூலமாக ஞானஸ்தானம் பெற்று, அதாவது அவர் வந்து ஞான நிலையை அடைந்ததன் விளைவாக அவர் ஒரு கடவுளுக்குரிய ஒரு மரியாதையுடன் வாழ்வதாகவும் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இவரால் 3 இலங்கைக்கு வருகை தந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. புத்த வருட முறைப்படி நடைபெற்ற முக்கிய வரலாற்று நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லும்போது, மகாசேன மன்னனின் ஆட்சியின் ஆரம்பம் புத்த வருடம் 818, வசவ மன்னனின் ஆட்சியின் ஆரம்பம் புத்த வருடம் 611, இயேசு கிறிஸ்துநாதரின் பிறப்பு புத்த வருடம் 544 சொல்லப்படுகிறது. புத்த பெருமானின் பரிநிர்வாணம் புத்த வருடம் 1 குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான நிறைய விடயங்கள் காணப்படுது. இந்த பாடத்துல காணப்படுற முக்கிய விடயங்களை பத்தி பார்ப்போம். இதுல முக்கிய விடயங்கள் அப்படிங்கும் போது, மனிதன் முற்காலத்தில் செய்தவை கூறியவை அனைத்தும் வரலாற்றுக்கு உரித்தானவை. இறந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்தும் வரலாறு எனப்படும். வரலாறு பற்றி அறிந்து கொள்வதற்கு உதவுபவை மூலாதாரங்கள் எனப்படும். அவை இலக்கிய மூலாதாரங்கள், தொல்பொருள் மூலாதாரங்கள் என இருவகைப்படுத்தலாம். வரலாற்றை கற்பதன் மூலம் தற்காலத்தில் நடைபெறுவதை விளங்கிக் கொள்ளவும், எதிர்காலத்தில் எம்மால் செய்ய வேண்டியவற்றை திட்டமிடவும் வழி ஏற்படுகிறது. ஒரு அனுபவ ரீதியான கற்கை அப்படின்னு கூட இந்த வரலாறு பாடத்தை சொல்லலாம். வரலாற்றில் சில சம்பவங்கள் நடைபெற்ற காலத்தை அறிந்து கொள்ள வழிமுறைகள் உண்டு. கிறிஸ்துநாதரின் பிறப்பை அடிப்படையாக கொண்ட ஆண்டும் முறையும், புத்த பெருமான் பரிநிர்வாணம் அடைந்ததை அடிப்படையாக கொண்ட ஆண்டு முறையும் இவற்றில் முக்கியமானதாக காணப்படும். மாணவர்களுக்கான 3 வினாக்களை வழங்குறதுக்கு இருக்கேன். முதலாவது வினா, வரலாறு என்றால் என்ன? இதற்கான உங்களால உருவாக்கப்பட்ட வரைவிலக்கணத்தையும், வரலாற்று காலத்தை எவ்வாறு அளவிடலாம், வரலாற்று காலத்தை அளவிடும் முறைகள் பற்றியும், வரலாற்றை கற்பதன் மூலம் பெறும் பயன்கள், முதலாவது வரலாறு என்றால் என்ன, வரலாற்று காலத்தை அளவிடும் முறைகள், வரலாற்றை கற்பதன் மூலம் பெறும் பயன்கள் பற்றியும் இந்த 3 வினாக்களுக்குமான விடைகளை 0706 77 47 823 ஆகிய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு நீங்க எழுதிட்டு அனுப்பலாம். இந்த வினாக்களுக்கான விடைகள் பற்றி நான் உங்களுக்கு விளக்கங்களையும் தர இருக்கிறேன். இந்த தரம் 6 இன்றைய பாடத்துல வரலாறு ஓர் அறிமுகம் எனும் பாடத்துல, இன்றைக்கு வரலாறு என்றால் என்ன, எவ்வாறு வரலாற்றை கற்பது, வரலாற்றை கற்பதன் மூலம் பெறும் பயன்கள் யாவை, வரலாற்று காலத்தை அளவிடுவது எவ்வாறு போன்ற விடயங்களை கற்றிருக்கிறோம். இந்த பாடத்தில் காணப்படுற மேலதிக விளக்கங்கள் பற்றியும் அடுத்த வானொலி மூலமாக சந்திப்பேன். அதுவரையில் நன்றி கூறி விடைபெறுவது சுப்பிரமணியம் தர்மசீலன், அப்புத்தலை தமிழ் மத்திய கல்லூரியின் வரலாற்று ஆசிரியர். நன்றி, வணக்கம்.